புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 11 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 4 தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். நேயர்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
அடுத்தது தாதாபாய் நௌரோஜி, இதை பற்றி பார்க்கலாம். தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா தாதாபாய் நௌரோஜி. இப்போ இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக இங்கிலாந்தில் கருதப்பட்டவர் தாதாபாய் நௌரோஜி. அப்போ இந்தியாவுக்குன்னு தூதராக எங்கே இருக்காங்க, இங்கிலாந்தில் இருக்கார். யார்? தாதாபாய் நௌரோஜி. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறார். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் ரெண்டுமே என்ன, ஒன்று. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம்னா இங்கிலாந்து பாராளுமன்றம், இங்கிலாந்து நாடாளுமன்றம் கூட சொல்லலாம். இப்போ இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உறுப்பினரான முதல் இந்தியர் தாதாபாய் நௌரோஜி. அடுத்தது 1865 லண்டனில் இந்திய சங்கம் ஒன்றை தோற்றுவித்தார். லண்டனில் இந்திய சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். லண்டனில் இந்திய சங்கத்தை தோற்றுவித்தவர் தாதாபாய் நௌரோஜி. ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் கிழக்கிந்திய கழகத்தை தோற்றுவித்தவர், சுரேந்திரநாத் பானர்ஜி. கிழக்கிந்திய கழகத்தை தோற்றுவித்தவர் யார்னா தாதாபாய் நௌரோஜி. அடுத்தது தாதாபாய் நௌரோஜி 3 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ முதல் முறை 1886 கல்கத்தாவுக்கு, 2வது 1893 லாகூர், 3வது 1906 கல்கத்தா. இப்போ 1901 தாதாபாய் நௌரோஜியோட நூல் என்னென்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாதாபாய் நௌரோஜி. இந்தியாவுக்கு வறுமை குறித்து ஆய்வு செய்து அதனுடைய நூலே வெளியிட்டிருக்கார். அந்த நூலில் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறார்னா செல்வ சுரண்டல். இப்போ இந்தியாவில் உள்ள செல்வத்தெல்லாம் எப்படிலாம் இங்கிலாந்துக்கு சுரண்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார். செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைத்தார். இப்போ 1835 முதல் 1872 வரை ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருட்களை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர். அப்போ எவ்வளோ பொருட்களை ஏற்றிட்டு போகிறாங்களா இங்கிலாந்துக்கு, இந்தியாவிலேருந்து 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருட்களாக இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ தாய கட்டணம்னா ஹோம் சார்ஜஸ், ஒவ்வொரு ஆண்டும் ஹோம் சார்ஜஸ் சொல்லி எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா 30 மில்லியன் பவுண்ட். இப்போ தாயக கட்டணம் ஹோம் சார்ஜஸ் சொல்லி ஆங்கிலேயருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 30 மில்லியன் பவுண்ட். ஒவ்வொரு வருடமும் 30 மில்லியன் பவுண்ட் கொடுக்கறதா தாதாபாய் நௌரோஜி அந்த நூலில் சொல்லியிருக்காரு. எந்த நூலில்? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலில் சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோ மதிப்புடைய பொருட்களாக ஏற்றிட்டு போகிறாங்க? 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருட்களாக ஏற்றிட்டு போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் வசூல் பண்ணுறாங்க? தாயக கட்டணங்கிற பேரில் 30 மில்லியன் பவுண்ட் அப்படின்னு சொல்லி அந்த செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. இந்த பிரிட்டிஷ் அந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டேன். ஒரு குழுவை நியமிக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இந்தியாவில் பிரிட்டிஷாரின் செல்வ சுரண்டலை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் வெல்ஃபி குழு. ஒரு குழுவை விசாரிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு குழுவை நியமிக்குது. அப்போ தாதாபாய் நௌரோஜி எழுதின நூல் ரைட்டா அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவுக்கு பேர் வெல்ஃபி குழு. வெல்ஃபி குழுவின் முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. அப்போ தாதாபாய் நௌரோஜியோட நூல் இதழ் நூல் என்ன? வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இதழ் என்னன்னா இந்தியாவின் குரல். இதழ் ரெண்டு இதழ் இருக்கே, இந்தியாவின் குரல், ராஷ் குப்தா. இந்தியாவின் குரலுக்கு இப்படி கேட்கலாம், வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. ரெண்டாவது என்ன? ராஷ் குப்தார். தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் யார்னா ஃபெரோஷா மேத்தா. தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் யார்? ஃபெரோஷா மேத்தா. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநிலத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அப்போ அந்த மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். அப்போ சுயராஜ்யத்தை பற்றி பேசுவார். சுயராஜ்யமே இந்தியரின் இதயம் என்றே அழைக்க என்று பேசுவார். சுயராஜ்யத்தை பற்றி பேசுவார், ரொம்ப முக்கியம். சுயராஜ்யமே இந்தியரின் இதயம் என்று அழைத்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இப்போ யாரை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு சுரேந்திரநாத் பானர்ஜியை பார்த்தோம், ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி, ரொம்ப முக்கியமானவர். அடுத்தது மூணாவது யாரை பார்க்க போகிறோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மூணாவது யாரை பார்க்க போகிறோம்? கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ 1866 மே 9 கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு. கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டுன்னா ஒரிசா பஞ்சம் எப்போ நடக்குது? 1866 ஒரிசா பஞ்சம் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? 1866 கிழக்கிந்திய கழகத்தை தாதாபாய் நவ்ரோஜி ஸ்டார்ட் பண்ணுவார். 1866 அது ஆண்டை ஞாபகம் வச்சிங்க. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு 1866 மே 9. எந்த மாநிலத்தில் பிறக்கிறாங்கன்னா மகாராஷ்டிரா. எந்த மாநிலத்தில் பிறக்கிறார் கோபாலகிருஷ்ண கோகலே? பிறந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி. அடுத்தது காந்தியின் அரசியல் குரு, முக்கியமான ஆள். காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேவோட அரசியல் குரு யார்? எம்ஜி ரானடே. கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குரு எம்ஜி ரானடே. இவர் கோபாலகிருஷ்ண கோகலே எப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த ஆண்டு எப்போனா 1889. இதே ஆண்டு தான் திலகரும் ஜாயின் பண்ணுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்த ஆண்டே 1889. இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளர்களின் இளவரசன். இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிரத்தின் அணிகலன், உழைப்பாளர்களின் இளவரசன் என்று கோபாலகிருஷ்ண கோகலேவை புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர், பாலகங்காதர திலகர் தீவிரவாதிகளுக்கு தலைவர். மிதவாதிகளுக்கு தலைவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மிதவாதிகளுக்கு ஹெட்டு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகள் ஹெட்டு பாலகங்காதர திலகர். தக்காண சபையை நிறுவியவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. தக்காண சபையை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த மாநாடுனா பனாரஸ். பனார் 1905 பனாரஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது 1905 இந்திய சேவகர்கள் சங்கம், அதாவது இந்திய சேவகர்கள் சங்கத்தை நிறுவியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய சங்கத்தை நிறுவனவர் தாதாபாய் நவ்ரோஜி. கிழக்கிந்திய கழகத்தை நிறுவனவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய சேவகர்கள் சங்கத்தை நிறுவனவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அது 1908 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர். 1908 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண. 1908 இந்திய பணியாளர் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு, பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1924. இந்திய பணியாளர் கழகத்தை கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவுறாரு. அதேமாரி பணியாளர் தேர்வு வாரியத்தை 1924 நீதிக்கட்சி அமைத்தது. அதே இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. இப்போ பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1929 இந்திய கவர்மெண்ட் உருவாக்குச்சு. அதே 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதிக்கட்சி தோற்றுவித்தது. ரொம்ப முக்கியம், இந்திய பணியாளர் கழகம் 1908. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலே முடிஞ்சிச்சு. இப்போ மூன்று தலைவர்களை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி, ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி, மூணாவது கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்துட்டோம், நான்காவது ஜி சுப்பிரமணிய ஐயர். சென்னை மகாஜன சபை மூலம் தேசியத்தை பரப்பியவர். ஜி சுப்பிரமணிய ஐயர். சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16 தோற்றுவிச்சிருக்காங்க. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. இப்போ சென்னை மகாஜன சபையை தோற்றுவித்தவர்கள் யாராருன்னா, எம் வீரராகவாச்சாரி, பி நந்தச்சார்லு, பி ரங்கையா. இங்கே எல்லாமே இன்னும் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் மூன்று முக்கியமான பேரை மூன்று பேர். இப்போ சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. தோற்றுவித்தவர்கள் எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தச்சார்லு, பி ரங்கையா. இப்போ சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா, பி ரங்கையா. இப்போ சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. இப்போ சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யாருன்னா, பி அனந்தச்சார்லு. பி அனந்தச்சார்லு முதல் செயலாளர், முதல் தலைவர் பி ரங்கையா. சென்னை மகாஜன சபையை பற்றி பார்த்தாச்சு. இப்போ சென்னை மகாஜன சபை மூலம் தேசியத்தை பரப்பியவர் யாருன்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கிய இதழ் தி இந்து தேசமித்ரன். இப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஏற்கனவே பார்த்துருக்கோம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் டி முத்துசாமி. 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி. அவர் ஒரு இந்தியர், அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி தப்பு தப்பாக விமர்சனம் செஞ்சு பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க. யாரை பற்றி? டி முத்துசாமியை பற்றி பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையிலையுமே விமர்சனம் செய்கிறாங்க. அந்த பத்திரிக்கையை சென்னையை சேர்ந்த பத்திரிக்கைலாம் யாருடைய பத்திரிக்கைன்னு பார்க்கும்போது எல்லாமே அவங்களோட ஐரோப்பியர்களோட பத்திரிக்கை. அதனால் நம்ம இந்தியர்களை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகவே ஜி சுப்பிரமணிய ஐயர் தொடங்கி இதழ் தான் நான் தி இந்து தேசமித்ரன். இப்போ தி இந்து என்ற பத்திரிக்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. எப்போ யார் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி, இவர்களின் நண்பர்கள் 4 பேர், மொத்தம் 6 பேர் சேர்ந்து தி இந்துங்கிற பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி, இவர்களின் நண்பர்கள் 4 பேர், இவங்களோட சேர்ந்து இன்னும் 4 நண்பர்களும் சேர்ந்து மொத்தம் 6 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தி இந்துங்கிற பத்திரிக்கை. அடுத்து துதேசமித்ரன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா, யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். துதேசமித்ரன் என்ற பத்திரிக்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. இந்த துதேசமித்ரன் என்ற பத்திரிக்கை நாளிதழாக மாறிய ஆண்டு, மாச பத்திரிகையாக இருந்தது நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. இப்போ துதேசமித்ரன் என்ற பத்திரிக்கையில் துணை ஆசிரியராக வேலை பார்த்தவர் தான் பாரதியார். துதேசமித்ரன் என்ற பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். எப்போனா 1904 வச்சாங்க. இப்போ துதேசமித்ரன் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. துதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். தேசிய பருவ இதழ், பருவ இதழ்னா மாத பத்திரிகையாக இருக்கலாம், இல்லைன்னா வார பத்திரிகையாக கூட இருக்கலாம். இந்த தேசிய பருவ இதழ் நாளிதழாக மாறிய ஆண்டு எப்போ? 1899. இப்போ நம்ம மிதவாதிகளை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. யார் யார் மிதவாதிகள்? சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, ஜி சுப்பிரமணிய ஐயர். இப்போ மிதவாதிகளோட கோரிக்கைகளும் எல்லாரையும் பார்த்தாச்சு. அப்போ தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாதி தேசியவாதிகள், இப்போ சென்னையை சேர்ந்த மிதவாத தேசியவாதிகள் யாரார்னு பார்க்கணும். சென்னையை சேர்ந்த மிதவாத தேசியவாதிகள் யாரார்னா, விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. இப்போ சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாத தேசியவாதிகள் மிதவாதிகள் யாரா? விஎஸ் சீனிவாச சாஸ்திரி, அடுத்தது பிஎஸ் சிவசாமி, அடுத்தது வி கிருஷ்ணசாமி, டி ஆர் வெங்கட்ராமனார், அடுத்தது ஜி ஏ நடேசன், டிஎம் மாதவராவ் மற்றும் எஸ் சுப்பிரமணியன். இவங்க எல்லாமே சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாதிகள். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற மிதவாதிகள் யார் யார்? இப்போ காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடக்க கால தேசியவாதிகள்னு சொல்லலாம். அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் யாராரோ அவங்களெல்லாம் தொடக்க கால தேசியவாதிகள்னு சொல்லலாம். இப்போ தொடக்க கால தேசியவாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை அரை கூட்டம் நடத்தி எந்த மொழியில் பேசுவாங்கன்னா ஆங்கில மொழியில் தான் பேசுவாங்க. எந்த மொழியில் பேசுவாங்க? ஆங்கில மொழியில் பேசுவாங்க. ஆனால் திலகர் என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டினாவே எந்த மொழியில் பேசுவாங்கன்னா வட்டார மொழி. அப்போ மக்களுக்கு புரியுமாறு வட்டார மொழியில் பேசினவர் திலகர். ஆனால் தொடக்க கால மிதவாதிகள் தேசியவாதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலத்தில் தான் கலந்துரையாடுறாங்க. அப்போ மிதவாதிகளை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது யார்? தீவிரவாதிகள். தீவிரவாதிகளில் ஃபஸ்ட்டு தீவிரவாதிகள் தோன்ற காரணம் என்ன? அப்போ தீவிரவாதிகள் தோன்ற காரணம் என்ன? அப்போ மிதவாதிகளோட காலம் என்ன? 1885 1905 வரையும் மிதவாதிகளோட காலம். மிதவாதிகளோட காலம் 1885 1905. அப்போ தீவிரவாதிகள் தோன்ற காரணம் என்னென்னா வங்கப்பிரிவினை. இப்போ தீவிரவாதிகள் தோன்ற உடனடி காரணம் வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினையை தோற்றுவித்தவர் யாருன்னா கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினையை தோற்றுவித்தவர் கர்சன் பிரபு. அதாவது வங்காளத்தை ரெண்டாக பிரிப்பார், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம். வங்கப்பிரிவினை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1905 அக்டோபர் 16. அக்டோபர் 16 தான் என்ன பண்ணாங்க, வங்கப்பிரிவினை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தீவிரவாதத்திற்கு உடனடி காரணம், தீவிரவாதிகள் தோன்ற உடனடி காரணம் வங்கப்பிரிவினை தான். தீவிரவாதிகள் கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தீவிரவாதிகளை யாரை பார்ப்போம்னா, பாலகங்காதர திலகரை பார்ப்போம், லாலா லஜபதி ராயை பார்ப்போம், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், இந்த நாலு பேரையும் பார்த்தா தீவிரவாதிகள் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு திலகர், பாலகங்காதர திலகர். இப்போ லோகமான்யர் என்று அழைக்கப்பட்டவர், லோகமான்யா என்று அழைக்கப்பட்டவர் யார்னா திலகர். லோகமான்யா என்று அழைக்கப்பட்டவர் திலகர். இதெல்லாம் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். சுயராஜ்யம்தான் இந்தியரோட, உங்களுக்கு இந்தியர்களுக்கு சுயராஜ்யம்தான் வேணும். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை சாகும் வரை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். திலகரோட பத்திரிகை, ரெண்டு பத்திரிகை, ஒன்று கேசரி இன்னொன்று மராட்டா. கேசரிங்கிறது மராட்டிய மொழி பத்திரிகை, மராட்டாங்கிறது ஆங்கிலம் ஆங்கில மொழி பத்திரிகை. அப்போ ரெண்டு பத்திரிகை, கேசரி மராட்டா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் திலகர். கேசரி மராட்டிய மொழி பத்திரிகை, மராட்டா ஆங்கில மொழி பத்திரிகை. கேசரியும் மராட்டா என்ற பத்திரிகை வெளியிடப்பட்ட ஆண்டே 1881. ரெண்டுமே ஒரே ஆண்டிலே கொண்டு வந்திருக்காங்க. திலகரோட சீடர்கள் யார்? வஉசி பாரதியார். திலகரின் சீடர்கள் வஉசி பாரதி. இப்படி கேட்பாங்க, வஉசி பாரதியாரின் அரசியல் குரு யாருன்னா திலகர். காந்தியோட அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யாரு? எம்ஜி ரானடி. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடி. எம்ஜி ரானடி ரொம்ப முக்கியமான ஆள். எம்ஜி ரானடி விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்தவர். விதவை மறுமண சங்கத்தை தோற்றுவித்தவர். விதவை மறுமண சங்கம் 1861, எம்ஜி ரானடி. அடுத்தது புனே சர்வஜனிக் சபா. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக்கழகம், தக்கான கல்விக்கழகம் 1884. தேசிய சமூக மாநாடு, தேசிய சமூக மாநாடுனா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்தவுடன் கூடும் கூட்டம் தேசிய சமூக மாநாடு. பயன்சி மாநாடு முடிந்தவுடன் கூடும் கூட்டம் தான் நான் தேசிய சமூக மாநாடு. இந்த தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் எம்ஜி ரானடி. எம்ஜி ரானடி மொத்தம் முக்கியமான 4. ஒன்று விதவை மறுமண சங்கம், புனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக்கழகம், தேசிய சமூக மாநாடு. பிரார்த்தனை சமாஜ்யத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர், பிரார்த்தனை சமாஜ்யத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர் எம்ஜி ரானடி. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடேவோட ரொம்ப முக்கியமான. விதவை மறுமண சங்கம் 1861, விதவை மறுமண சட்டம் 1856, விதவை மறுமண சட்டம் 1856. சரி, அப்போ வஉசி பாரதியாரின் அரசியல் குரு யார்? திலகர். காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடி. அடுத்தது, திலகர் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு, திலகர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஆண்டு 1889. கோபாலகிருஷ்ண கோகலேயும் இணைந்த ஆண்டு 1889. 1893 கணபதி திருவிழாவை ஆரம்பித்தவர். கணபதி அதாவது பிள்ளையாருக்காக திருவிழா ஸ்டார்ட் பண்ணவர் ஃபஸ்ட்டு பாலகங்காதர திலகர். ஏன்? அடுத்தது 1895 சிவாஜி உற்சவத்தை ஆரம்பித்தவர். சிவாஜி உற்சவத்தை ஆரம்பித்தவர் யார்? திலகர். சிவாஜி அதாவது இவர் வந்து ஒரு மராத்தியர் வம்சம், ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள். சத்ரபதி சிவாஜி, சத்ரபதிங்கிற பட்டம் சிவாஜி கொடுப்பாங்க. ஒரு ஒரு போர் தளபதியாக இருப்பார், போரில் சிறந்து விளங்குவார். அதனால தான் இவருக்குன்னு ஒரு திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் பாலகங்காதர திலகர். சத்ரபதிங்கிற பட்டம் சிவாஜி கொடுக்குறாங்க. இவங்க ஒரு போர் தளபதி, இவர் ஒரு மராத்தியர், மராத்தியர் வம்சம். 1895 சிவாஜி உற்சவத்தை ஆரம்பித்தவர் பாலகங்காதர திலகர். அப்போ கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகையின் மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவர். அப்போ திருவிழா வச்சா மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க, அப்போ அவங்களுக்கே நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பண்டிகையை ஆரம்பிக்கிறார். 1893 கணபதி திருவிழா, 1895 சிவாஜி உற்சவம். சிவாஜி உற்சவம், சத்ரபதி சிவாஜி அதாவது யார்? மராத்திய வம்சம், அவர் மிக சிறந்த போர் தளபதி. அவருக்காக ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அடுத்தது திலகரின் நூல் கீதா ரகசியம். திலகரோட நூல் என்ன? கீதா ரகசியம். கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திலக் பாலகங்காதர திலகர். இப்போ கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற புத்தகத்தை ஆசிரியர் யார்? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். இந்த டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். அடுத்தது தன்னாட்சி இயக்கம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னாட்சி இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹோம் ரூல். ஹோம் ரூல்னு சொல்லலாம். தன்னாட்சி இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஹோம் ரூல். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் திலகர். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? திலகர், பாலகங்காதர திலகர். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1916 ஏப்ரல். 1916 ஏப்ரலில் எந்த இடத்துலனா மும்பை பெல்காமில். மும்பை பெல்காமில் அப்போ திலகர், பாலகங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டே 1916 ஏப்ரல். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்த இடம் மும்பை பெல்காம். தன்னாட்சி இயக்கத்தை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதன் முதல்ல தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாலகங்காதர திலகர். இரண்டாவதாக தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தொடங்க முக்கிய காரணமானவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் இல்லைன்னா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இரண்டாவதாக தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். எப்போன்னா 1916 செப்டம்பரில். தன்னாட்சி இயக்கம்னாவே 1916 டு 18. 1916 செப்டம்பரில் சென்னை அடையாறில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். மும்பை பெல்காமில் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க பாலகங்காதர திலகர். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் எங்கே பிறந்தார்னா கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் பிறந்தே மதுரையில் வழக்கறிஞர் பணி, மதுரையில் தான் இருப்பார், வழக்கறிஞர் பணி மேற்கொண்டுட்ருப்பார். மதுரை மக்களுக்கு நிறைய சேவைகளை வழங்குவார். அதனால் மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா ரோசா புத்துறைன்னு கூப்பிடுவாங்க. மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை எப்படி சொல்கிறாங்க? ரோசாப்புத்துறை. இப்போ மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜார்ஜ் ஜோசப். மும்பையில் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவர் பால கங்காதர திலகர். சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அதே அமெரிக்கா நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருன்னா லாலா லஜபதி ராய். அமெரிக்காவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் லாலா லஜபதி ராய். மொத்தம் 4 பேர் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தெளிவாக பார்த்துங்க. அப்போ மேற்கிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை, மேற்கிந்தியானா மும்பை மகாராஷ்டிரா மேற்கில் தான் இருக்குது, இப்படி கேட்பாங்க. மேற்கிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள், தென்னிந்தியானா என்ன, சென்னையில் யாருன்னா யார், சென்னையில் அன்னி பெசன்ட் அம்மையார். சென்னையில் அன்னி பெசன்ட் அம்மையார். இப்போ திலகர் மறைந்த ஆண்டே 1920 ஆகஸ்ட் 1. திலகர் மறைந்த ஆண்டே 1920 ஆகஸ்ட் 1. இப்போ பாலகங்காதர திலகரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை உன்னால் முடியும் பகுதி 11 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 4 பல தகவல்களை நமக்கு வழங்கிய அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.